இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் மேலும் 9 பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலையினை தெளிவாக்கும் நோக்குடன் நீதிமன்றத்தினை அணுகும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. 4 லேபர் எம்பிக்கள், 4 லிபரல் எம்பிக்கள் மற்றும் நிக் செனஃபோன் அணியில் உள்ள ஒருவர் என மொத்தம் 9 பேரின் இரட்டை குடியுரிமை தொடர்பிலேயே நீதிமன்றத்தை அணுகும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. லேபர் கட்சியின் ஜாஷ் வில்சன், சுசான் லேம், ஜஸ்டினா கே, டேவிட் ஃபிரீனே, லிபரல் கட்சியின் ஜெய்சன் ஃபான்க்ளீசி, நோலா மெரியானோ, ஜூலியா பேங்க்ஸ், அலெக்ஸ் ஹோக், அத்துடன் என்எக்ஸ்டி குழுவின் ரெபேக்கா ஷாக்கி ஆகியோரே தற்போது இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் சிக்கியுள்ளோராகும். அது பற்றி மேனேஜர் ஆஃப் ஆப்போசிஷன் பிசினஸ் டோனி பர்க் இவ்வாறு கூறினார்.
We cannot have a situation where the government has been delaying the referrals until the new member for New England comes in, legally elected for the first time.
இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் அரசானது லிபரல் கட்சியின் குறிப்பிட்ட சிலரை பாதுகாக்கும் முனைப்பில் செயற்படுவதாகவும், அதனால் மூடி மறைக்கும் செயற்பாடுகளில் அரசு இறங்கியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோட்டன் அரசை சாடியுள்ளார்.
We cannot end this circus until Mr. Turnbull and his MPs actually submit to full disclosure. We want the circus to end. Labor is up for that. We recognize that these are very unusual times and the very credibility of parliament is under question, not just the government. But we call upon Mr. Turnbull to stop hiding half-filled disclosures, inadequate explanations.
லேபர் கட்சி உறுப்பினர் சிலர் சிக்கியுள்ளமை பற்றி கருத்து கூறியுள்ள பிரதமர் மல்கம் டர்ன்புல் எதிர்க்கட்சித் தலைவரின் நேர்மையற்ற தன்மை வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார்.
Mr. Speaker, this is where we have the leader of the opposition now, twisting and turning in his own incompetence and dishonesty. He has a number of members who we all know knew they were and were UK citizens at the time they nominated.
மீண்டும் எழுந்துள்ள இந்த இரட்டை குடியுரிமை விவகாரத்தினால் இடைத்தேர்தல்கள் நடைபெறும் சாத்தியமும் கூடவே எழுந்துள்ளன. டேவிட் ஃபீனியின் மார்ஜினல் தொகுதியான மெல்பர்ன் வடக்கில் உள்ள பேட்மின் தொகுதியை தாம் இலக்கு வைத்துள்ளதாக கிரீன் கட்சி சூசகமாக தெரிவித்துள்ளது. குடியுரிமை தொடர்பிலான தனது ஆவணங்களை பெற முடியவில்லை என டேவிட் ஃபீனே தெரிவித்துள்ளமையை கிரீன் கட்சித் தலைவர் ரிச்சர்ட் டைன்டாலே சாடியுள்ளார்.
What we have is an individual who should have immediately, once this issue broke 5 months ago, come clean and said, I can't find the paperwork and I need to be referred to the High Court.
ஆஸ்திரேலிய நாடாளுமன்றின் முதலாவது சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் குடியுரிமை பதிவேடு வெளியிடப்பட்டுள்ளது. இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் பல அரசியல்வாதிகள் சிக்க ஆரம்பித்ததை அடுத்து நாடாளுமன்றின் கீழவை மற்றும் மேலவையில் அங்கம் வகிக்கும் அனைவரும் தமக்கு இரட்டை குடியுரிமை இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல் கட்டமாக செனட்டர்கள் அனைவரும் தமது விவரங்களை கடந்த வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்திருந்தனர். அந்த வகையில் தமது வெளிநாட்டு தொடர்புகள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்திருக்கும் செனட்டர்களின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய விசா ஒன்றுக்கு விண்ணப்பிக்கும் போது தவறான தகவல்களை வழங்குபவர்கள் சுமார் 10 வருடங்களுக்கு விசா விண்ணப்பம் தாக்கல் செய்ய முடியாதவாறு தடை செய்யும் அரசின் தீர்மானம் நாடாளுமன்ற செனட் சபையால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 12 மாதங்களாக இருந்த தண்டனை காலப்பகுதி இப்புதிய மாற்றத்தின் கீழ் 10 ஆண்டுகளாக்கப்பட்டது. மாணவர் விசா, பெற்றோர் விசா, வேலை விசா என சகல விதமான விசா விண்ணப்பங்களுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் பல் கலாசார பின்னணி கொண்டவர்களை இம்மாற்றம் கடுமையாக பாதிக்கும் என்பதால் இதை மாற்றியமைப்பதற்கான முயற்சிகளை தாம் செனட் அவையில் மேற்கொள்ளவிருப்பதாக கிரீன் கட்சி தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் செனட் அவையில் லேபர் கட்சியின் ஆதரவுடன் 31-29 என்ற வாக்கு வித்தியாசத்தில் அரசின் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. இதேவேளை குடிவரவு சட்டங்கள் இறுக்கமாக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணராத லேபர் மற்றும் கிரீன்ஸ் கட்சியினரின் செயற்பாடு ஏமாற்றம் அளிப்பதாகவும், இதனால் பாரிய பின்விளைவுகளை நாடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் தெரிவித்துள்ளார். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நேஷனல் கட்சியின் தலைவர் பானபி ஜாய்ஸ் மீண்டும் துணை பிரதமராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். அத்துடன் விவசாய அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். இரட்டை குடியுரிமை விவகாரத்தினால் பதவியை ராஜினாமா செய்த அவர் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற நியூ இங்கிலாந்து தொகுதி இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
There's one thing I'd like to bring up. I'm disgusted with the Australian Labor Party. I'm disgusted with a party that would refuse my capacity to speak in the Parliament.
ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரம் கடந்த செப்டம்பர் மாத காலாண்டில் 0.6% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் வரையிலான 12 மாதங்களில் GDP ஆனது 2.8% வளர்ச்சியடைந்துள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியளிக்கும் செய்தி என்றும், கடந்த காலாண்டில் 100,000 தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார்.
Today's national accounts is another encouraging set of numbers reinforcing the economic strategy of this government that is based on driving growth through increased investment to secure the better days ahead.
கௌசி என்ற ஆங்கில சொல் ஆஸ்திரேலிய தேசிய அகராதி மையத்தினால் இவ்வருடத்திற்கான சொல்லாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய குடியுரிமை கொண்டவர் அல்லது நியூசிலாந்தில் பிறந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்பவர் அல்லது ஆஸ்திரேலிய நியூசிலாந்து பூர்வீகம் கொண்டவர் என்பதே இந்த வார்த்தையின் அர்த்தமாகும். இவ்வார்த்தையை முதன் முதலாக 2002 நியூசிலாந்து பத்திரிகை ஒன்று நடிகர் ரசல் குரோ சம்பந்தப்பட்ட செய்தியில் பயன்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 76 அமெரிக்க சதங்கள், 116 இலங்கை ரூபாய் 20 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 84 காசுகள், 1.01 சிங்கப்பூர் டாலர், 3.08 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்திகள். அடுத்த ஆண்டு தென்கொரியாவில் உள்ள பியோங்சாங்கில் நடைபெறவுள்ள விண்டர் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க ரஷ்ய ஒலிம்பிக் குழுவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது. ஆனால் சில ரஷ்ய விளையாட்டு வீரர்கள் அங்கு போட்டியிட அனுமதிக்கப்படுவர் என்றும், ஆனால் அவர்கள் ஒலிம்பிக் அத்லெட் ஃப்ரம் ரஷ்யா என்ற பெயரில் மட்டுமே ஒலிம்பிக் கொடியின் கீழ் இந்த போட்டியில் போட்டியிடலாம் என்றும் IOC தெரிவித்துள்ளது. 2014 சோச்சியில் நடைபெற்ற விண்டர் போட்டிகளில் ரஷ்ய வீரர்கள் பரந்தளவில் ஊக்கமருந்து பாவனையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்தே விசாரணைக்குழு அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபற்றி AOC-யின் ஆஸ்திரேலியன் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் இயன் செட்டமன் இவ்வாறு கூறினார்.
It's a very strong statement by the IOC, and it's an appropriate statement. I think what we saw in Sochi was clearly a disgrace, what happened there at those games. By the host nation, and I'm delighted that the IOC has come out with such a strong response.
அடிலேட் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 120 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 442 ஓட்டங்கள் எடுத்திருந்த நிலையில் தனது ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. ஷோன் மாஷ் ஆட்டம் இழக்காமல் 126 ஓட்டங்களை பெற்றார். இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 227 ஓட்டங்களை பெற்றது. ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் 138 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 43 ஓட்டங்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 2வது தடவை துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து 233 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து 120 ஓட்டங்களால் தோல்வியடைந்துள்ளது. மிச்சல் ஸ்டாக் முறையே 3 மற்றும் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆஸ்திரேலியாவின் பிரபல உதைப்பந்தாட்ட வீரர் டிம் காஹில் மெல்பர்ன் சிட்டி அணியில் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார். அடுத்த வருடம் ரஷ்யாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பைக்கான போட்டிகளில் தன்னை தயார்படுத்தவே தான் இந்த முடிவினை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலார்ந்த காலநிலை 30 செல்சியஸ், அடிலைட் மழை 20 செல்சியஸ், மெல்பர்ன் மழை வெறும் அறிகுறியுண்டு 23 செல்சியஸ், ஹோபார்ட் மழை 21 செல்சியஸ், கன்பரா மாலையில் மழை பெய்யக்கூடும் 27 செல்சியஸ், சிட்னி அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 29 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் வெயிலார்ந்த காலநிலை 34 செல்சியஸ், டாவின் மேகமூட்டமான காலநிலை 35 செல்சியஸ். நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களின் ஆயுள் நிச்சயிக்கப்படுவதாக ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் எனப்படும் ஆஸ்திரேலிய சுகாதார மற்றும் நலன்புரி அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆஸ்திரேலியர்களின் ஆயுட்காலம் பொதுவாக மிகவும் அதிகரித்துள்ளது. நோதர்ன் சிட்னியில் வாழ்வோரின் சராசரி வாழ்வுக்காலம் 85.5 வருடங்களாகும். இங்கு வாழ்வோரே ஆஸ்திரேலியாவில் நீண்ட ஆயுட்காலம் உடையவர்கள். இதேவேளை மிக குறுகிய ஆயுட்காலம் உடையவர்கள் நோதர்ன் டெரிட்டரியில் வாழ்வோராகும். இவர்களின் சராசரி வாழ்வுக்காலம் 77.7 வருடங்களாகும். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.